somebody? Right. Bismillah ar-Rahman ar-Rahim. கடந்த ஜனாதிபதி தேர்தலில் எமது வேண்டுகோளை ஏற்று முன்னாள் ஜனாதிபதி ஜனாதிபதி வேட்பாளர் மஹிந்த ராஜபக்ச அவர்களுக்கு வாக்களித்த மட்டக்களப்பு மாவட்டத்தைச் சேர்ந்த தமிழ் மக்கள், முஸ்லிம் மக்கள், சிங்கள மக்கள் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை இச்சந்தர்ப்பத்திலே நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். என்னுடைய அன்பான அழைப்பை ஏற்று, வேண்டுகோளை ஏற்று அந்த மக்கள் எங்கள் மீது நம்பிக்கை வைத்து அந்த தேர்தலிலே வாக்களித்தார்கள். அந்த மக்களுக்காக எங்களால் என்ன பணிகளை தொடர்ச்சியாக செய்ய முடியுமோ அந்த பணிகளை நாம் தொடர்ச்சியாக மேற்கொள்வோம். அவர்களுக்கு மீண்டும் என்னுடைய நன்றிகளை சந்தர்ப்பத்திலே, சகல மக்களுக்கும் எங்களுக்காக பாடுபட்ட, எங்களுக்காக பொருளாதாரத்தில் உதவி செய்த, வாக்களித்த, பல்வேறுபட்ட இன்னல்களுக்கு துன்பங்களுக்குள்ளான அத்தனை உடன்பிறப்புகளுக்கும் எங்களுடைய நன்றிகளை இச்சந்தர்ப்பத்திலே முதலில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். கடந்த ஜனாதிபதி தேர்தலிலே பல்வேறுபட்ட காரணங்களை அடிப்படையாக வைத்து இந்த நாட்டிலே சமாதானத்தை கொண்டு வந்த ஒருவர், நாம் தேசிய ரீதியிலும் பிரதேச ரீதியாகவும் சமூகத்துக்காகவும் விடுத்த பல்வேறுபட்ட கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு பல்வேறுபட்ட அபிவிருத்தி திட்டங்களுக்கு நிதிகளை ஒதுக்கீடு செய்தவர் என்ற அடிப்படையிலும், கொள்கை ரீதியாக எதிரணியில் இன்று வேட்பாளராக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்களுடைய கொள்கை, சில வேலை திட்டங்கள் முஸ்லிம் சமூகத்தை பாதிக்கின்றது என்ற அடிப்படையிலும், இவ்வாறான பல காரணங்களை முன்வைத்து நாங்கள் ஜனாதிபதி வேட்பாளர் மஹிந்த ராஜபக்ச அவர்களை ஆதரிப்பதென்று நாங்கள் தீர்மானித்தோம். இறைவனுடைய நாட்டம், எங்களது வேட்பாளர் தோல்வியடைந்து புதிய ஒரு ஜனாதிபதி தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். நாங்கள் தேர்தல் காலங்களிலும் எல்லா காலங்களிலும் நாங்கள் பிரார்த்தனைகள் செய்ததும் நாங்கள் பொதுவாக சொன்ன ஒரு விஷயம், இறைவனுடைய நாட்டம், இறைவனுடைய தீர்ப்பு எவ்வாறு இருக்கிறதோ அதை நாங்கள் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வோம். இந்த நாட்டுக்கு பொருத்தமான ஒரு தலைமைத்துவத்தை நீ எங்களுக்கு தா என்றுதான் இறைவனிடத்திலே நாங்கள் எப்போதுமே நாங்கள் பிரார்த்தித்தோம். அல்லாஹ்வினுடைய நாட்டம், ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா அவர்கள் இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே இறைவனுடைய நாட்டத்தை, தீர்ப்பை நாங்கள் ஏற்றுக் கொள்கின்றோம். அந்த ஜனாதிபதிக்கு எங்களுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் சந்தர்ப்பத்திலே நாம் தெரிவித்துக் கொள்கின்றோம். வெற்றி தோல்வி இறைவனுடைய கையிலே உள்ள விஷயம். நாங்கள் பல தேர்தல்களில் தோல்வி அடைந்திருக்கிறோம், பல தேர்தல்களில் வெற்றி பெற்றிருக்கிறோம். ஆகவே இவை எல்லாவற்றையும் கடந்த 25 ஆண்டுகளுக்கு மேலாக அரசியலிலே எங்களுடைய மக்களுக்காகவும் எங்களுடைய சமூகத்திற்காகவும் இந்த நாட்டுக்காகவும் எங்களால் முடிந்த பணிகளை செய்து வந்திருக்கிறோம். இன்ஷா அல்லா, புதிய ஜனாதிபதியினுடைய ஆட்சியிலும் எங்களுடைய பணிகள் தொடர்ந்தும் எந்தவிதமான தங்கு தடையும் என்று இடம்பெறும் சந்தர்ப்பத்திலே நான் சொல்லி வைக்க விரும்புகின்றேன். புதிய ஜனாதிபதி அவர்களுக்கு எங்களுடைய முழு ஆதரவையும் வழங்குவதன் நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம். அந்த அடிப்படையிலே இன்று உங்களுக்கு தெரியும், கௌரவ பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் பிரதமராக பொறுப்பேற்றாலும் மிக குறைந்த ஆசனங்களையே கொண்டிருக்கிறார். 135 ஆசனங்களை பாராளுமன்றத்திலே பொதுசன முன்னணி வைத்திருக்கின்ற சூழ்நிலையிலே மிக குறைவான ஆசனங்களோடுதான் அவர் இன்று பிரதமராக பொறுப்பேற்றிருக்கிறார். ஆகவே ஜனநாயக முறைப்படி 113 ஆசனங்களை கொண்ட ஒருவர்தான் இந்த நாட்டினுடைய பிரதமராக வர முடியும். இருந்தாலும் சிறுபான்மை கட்சியான அந்த கட்சிக்கு பிரதமர் பதவி வழங்கப்பட்டிருக்கிறது. நான் உட்பட நாங்கள் எங்களுடைய முழுமையான ஆதரவை ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனாவுக்கு அவர் முன்வைத்திருக்கின்ற வேலை திட்டங்களில், நல்ல வேலை திட்டங்களுக்கு சமூகம் சார்ந்த அல்லது மக்களுக்கு நன்மை வைக்கக்கூடிய அந்த வேலை திட்டங்களுக்கு எங்களுடைய முழு ஆதரவையும் வழங்குவதும் நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம். தேர்தல் முடிந்த பிற்பாடு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா அவர்கள் அவருடைய 113 ஆசனங்களை பெரும்பான்மையை பெறுவதற்காக ஆதரவு தருமாறு எனக்கும் செய்தி அனுப்பியிருந்தார். இரண்டு அவருடைய நெருக்கமானவர்கள் என்னை வந்து சந்தித்து ஆதரவு தருமாறு கேட்டுக்கொண்டார். அந்த வேண்டுகோளை நாங்கள் ஏற்றிருக்கின்றோம். ஆகவே நாங்கள் இந்த அரசாங்கத்துக்கு எங்களுடைய பூரண ஜனாதிபதி அவர்களுக்கு எங்களுடைய பூரண ஆதரவை, அவருடைய சமூக நல திட்டங்கள், அவர் முன்வைத்திருக்கின்ற திட்டங்களுக்கு முழுமையான ஆதரவை வழங்குவதென்று நாம் தீர்மானித்திருக்கிறோம். ஆனால் அரசாங்கத்துக்குள் போய் பதவிகளை பெற்று அரசாங்க பதவிகளை பெறுகின்ற எந்த ஒரு நோக்கமும் எங்களுக்கு கிடையாது. நாம் மிக தெளிவாக சொல்லி வைக்க விரும்புகின்றோம். ஏனென்றால் இது இன்னும் 95 நாட்களுக்கு மாத்திரம்தான் இந்த அரசாங்கம் இருக்கப் போகிறது. ஜனாதிபதி அவர்கள் நேற்று முன்தின் அந்த அமைச்சர்களுக்கு சத்திய பிரமாணம் செய்கின்ற போது கூட இது 100 நாட்களுக்கு மட்டும்தான். நீங்கள் தற்காலிகமான ஒரு அமைச்சரவை, 100 நாட்களில் நீங்கள் எல்லோரும் கலைக்கப்பட்டு ஏப்ரல் மாதம் 23 பாராளுமன்றம் கலைக்கப்பட்டு ஒரு புதிய ஜனாதிபதி பாராளுமன்ற தேர்தலுக்கு போக வேண்டி வரும். போகும் அந்த சூழ்நிலையிலே ஒரு காபந்து அரசாங்கம் இருக்குமே தவிர நீங்கள் யாரும் அமைச்சர்களாக இருக்க முடியாது. இது தற்காலிகமான அமைச்சரவை 100 நாட்களுக்கு மாத்திரம் என்று ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன அவர்கள் மிக தெளிவாக அந்த அமைச்சரவை பொறுப்பேற்ற என்று சொன்னார்கள். அந்த அடிப்படையிலே இப்பொழுது நான் இன்னும் 95 நாட்கள் தான் இருக்கிறது. ஆகவே இந்த அமைச்சர்களால் எந்த ஒரு வேலை திட்டத்தையும் செய்ய முடியாது. ஏனென்றால் அவர்கள் அமைச்சுக்கு இன்னும் செயலாளர் நியமிக்கப்படவில்லை, திணைக்களங்கள் இன்னும் ஒதுக்கப்படவில்லை. இவர்கள் தான் செயலாளர் நியமிக்கப்பட்டு திணை ஒதுக்கப்பட்டு கெசட் பண்ணப்பட்டு காரியாலயங்களை பொறுப்பெடுக்கின்ற போதே நாட்கள் போய்விடும். ஆகவே இந்த இன்னும் இருக்கின்ற 96 நாட்களுக்குள் எந்த ஒரு அமைச்சரும் எந்த ஒரு திட்டத்தையும் தெளிவாக திட்டமிட்டு செய்ய முடியாது. ஆகவே நாங்கள் அவ்வாறான ஒரு சூழ்நிலையிலே எங்களுடைய ஆதரவை வெளியிலே இருந்து வழங்குவது என்று தீர்மானித்திருக்கிறோம். சில நேரங்களில் இந்த ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன அவர்கள் அவர் முன்வைத்த மைத்திரி என்ற அந்த மைத்திரி பாலனே மைத்திரி ஆட்சி என்கின்ற அந்த புத்தகத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கின்ற மிக தெளிவான ஒரு விடயம்தான். அதுவும் அது அது ஹைலைட் பண்ணப்பட்டு இருக்கிறது. அந்த விஷயம் நீங்க தாராளமா பார்க்க முடியும். அது ஹைலைட் பண்ணப்பட்டு இருக்கு. அந்த விஷயம் மட்டும் தேர்தல்களின் போது விருப்பு வாக்கு முறையை நீக்குவேன், ஒவ்வொரு தேர்தல் தொகுதிக்கும் கட்டாயமாக ஒரு பாராளுமன்ற பிரதிநிதி தெரிவு செய்யப்படுவதை உறுதி செய்வேன் என்று மிக தெளிவாக அது ஹைலைட் பண்ணப்பட்டிருக்கு. அந்த விஷயம் மட்டும் ஹைலைட் பண்ணப்பட்டிருக்கு, மற்றதெல்லாம் இது அவருடைய புத்தகம். இதே அவர் இந்த மாதம் 28 பாராளுமன்றத்தில் இதற்கொண்டு ஒரு குழுவை நியமித்து இதை சட்டமாக்க நடவடிக்கை எடுக்க இருக்கிறார். ஆகவே நான் இதற்கு ஒரு எந்த சூழ்நிலையிலும் நான் இதுக்கு ஆதரவளிக்க முடியாது. இதுக்கு நாங்கள் எந்த காரணமும் ஆதரவளிக்க முடியாது. மாற்றீடான ஏனைய திட்டங்கள் முன்வைக்கப்பட்டு முஸ்லீம்களுடைய பிரதிநிதித்துவம் அதை இன்னும் அதை வாசிக்கின்ற போது கீழே இன்னும் விவரமாக வருகின்ற போது சிறுபான்மை கட்சிகள் பிரதிநிதித்துவப்படுத்தும் வகையில் சில ஏற்பாடுகள் செய்யப்படும் என்று சொல்லப்படுவது தவிர சிறுபான்மை சமூகம் என்று சொல்லப்படவில்லை. ஆகவே மட்டக்களவு மாவட்டத்தையோ அல்லது ஏனைய வன்னி மாவட்டத்தையோ கண்டி மாவட்டத்தையோ ஏனைய மாவட்டங்கள் எடுக்கின்ற போது இது மிக முஸ்லீம்களை மிக மோசமாக பாதிக்கின்ற ஒரு தேர்தல் முறை. ஆகவே நாங்கள் இதற்கு நாங்கள் ஆதரவளிக்க முடியாது. உண்மையாக அவர் அதிமேதகு ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன அவர்கள் மகாநாயக்க தேர்தல்களை கடந்த சந்திக்கின்ற போது கூட மகாநாயக்க தேர்தலிடத்திலே இதை மிக தெளிவாக சொல்லுகிறார். மகாநாயக்க தேர்தல்களும் சிங்களத்திலே இந்த முறை ஒழிக்கப்பட்டு இந்த ஆசன கிரம வர வேண்டும், அதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மகாநாயக்கரும் ஜனாதிபதி சொல்வார். ஜனாதிபதியும் கட்டாயம் செய்யணும்னு சொல்கிறார். நீங்க டிவியில பார்த்துக்க முடியும். ஆகவே இந்த முறை ஆசன கிரம என்று சொல்லுகின்ற இந்த முறை வருமாக இருந்தால் நாங்கள் மட்டக்களப்பு தொகுதியை பொறுத்தளவிலே கல்குடா தொகுதியிலும் வெற்றி பெற முடியாது, மட்டக்களப்பிலும் வெற்றி பெற முடியாது. ஏனைய பிரதேசங்களில் இதே போன்ற நிறைய பிரச்சனை இருக்கிறது. ஆகவே இந்த விடயங்கள் தொடர்பிலே நாங்கள் இதை கடுமையாக எதிர்க்க வேண்டியிருக்கும். அதேபோன்று ஜனாதிபதி இந்த சொல்லியிருப்பதை போன்று 87வது நாளன்று மிருகவதை தடை சட்டத்தை கொண்டு வந்தால் அதை நான் எதிர்க்க வேண்டியிருக்கும். எனக்கு தெரியாத மற்றவர்களை பற்றி நான் இதை கடுமையாக எதிர்க்க வேண்டியிருக்கும். ஆகவே நாங்கள் இப்பொழுது அரசாங்கத்துக்குள் எங்களை அரசாங்கத்துக்குள் வருமாறு அழைப்பு விடுக்கப்பட்டது. அந்த அழைப்பை நாங்கள் உள்ளே போனால் இந்த பிரச்சனைகள் என்பது திரும்பி நாங்கள் வெளியே வர வேண்டி ஏற்படும். ஆகவே அவ்வாறான ஒரு சூழ்நிலையை நாங்கள் ஏற்படுத்த விரும்பவில்லை. ஆகவே நாங்கள் என்னுடைய முழு ஆதரவை அரசாங்கத்துக்கு நாங்கள் கொடுக்க இருக்கிறோம், கொடுப்போம். இப்படியான விடயங்களின் போது நாங்கள் மிக கடுமையாக எதிர்த்து அதற்காக பிரச்சாரம் செய்ய வேண்டி வரும். இந்த முறையிலே முஸ்லீம்களுடைய பிரதித்துவம் பாதுகாக்கப்படாத பட்சத்தில் நாங்கள் அதனை எதிர்க்க வேண்டி ஏற்படும். ஆகவே அப்படியான பல காரணங்களுக்காக அரசாங்கத்துக்குள் நேரடியாக உள்வாங்கப்படாமல் அரசாங்கத்துக்கு வெளியிலே இருந்து கொண்டு அரசாங்கத்துக்கு பூர்ண ஆதரவை நான் வழங்குவேன் என்று ஜனாதிபதி அவர்களுக்கு, அவரிடத்திலிருந்து வந்த தூதர்களுக்கு நேற்று காலை கூட என்னை உடனடியாக ஜனாதிபதி சந்திக்க வேண்டும் என்று இரண்டு பேர் என்னை அழைத்துக் கொண்டு செல்லிருக்க வந்த போதும் கூட நான் அந்த அழைப்பை கூட நிராகரிப்பது என்று சொல்ல வரவில்லை. நான் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்ட போதிலும் இந்த காரணங்களினால் இந்த விஷயங்கள் தெளிவாக ஆக்கப்படுகிற வரையில் நாங்கள் அதை நேரடியாக இயங்குவதை தவிர எதிரிலே இருந்து ஆதரவளிப்பது என்ற நிலைப்பாட்டிலே நாம் மிக தெளிவாக இருக்கிறோம். அதேபோன்று உங்களுக்கு தெரியும், ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி பாராளுமன்றம் கலைக்கப்படும் என்று மிக தெளிவாக இந்த புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. மிக தெளிவான விஷயம், ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி வியாழக்கிழமை பாராளுமன்றத்தை கலைத்துவிட்டு காபந்து அரசாங்கத்தின் கீழ் சுதந்திரமும் நீதியுமான போது பிரகடனம் செய்தார். அவ்வாறே இன்னும் 96 நாட்கள் தான் இருக்கிறது. ஆகவே நாங்கள் இன்ஷா அல்லாஹ் பாராளுமன்ற தேர்தலிலே நாங்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், எவ்வாறு நாங்கள் செயற்படுவதன் மூலம் எங்களுடைய பிரதிநிதித்துவத்தை பாதுகாக்க முடியும் என்கின்ற விடயங்களை, அடுத்தது இந்த தொகுதி முறை, அவர்கள் வருகின்ற முறை, பாராளுமன்றத்தில் சட்டமாக்கப்படுகிற ஏற்பட்ட சூழ்நிலைகளை மையமாக கொண்டு நாங்கள் இன்ஷா அல்லாஹ் அந்த தேர்தலில் எவ்வாறான தீர்மானத்தை எடுப்பதென்ற தீர்மானத்தை நாங்கள் எடுப்போம். அது தொடர்பிலே அந்த அண்டுள்ள சூழ்நிலைகளை இப்பொழுது இதற்கு பின்னர் எவ்வாறு நடக்க வேண்டும் என்றும், அதற்கு பின்னர் பாராளுமன்ற தேர்தல்களிலே நாங்கள் எவ்வாறு போட்டியிட வேண்டும் என்கின்ற நிலைமைகளை பற்றி நமது கட்சியினுடைய மத்திய குழு இன்சாலா தொடர்ந்து சந்திக்கும் தீர்மானங்களை எடுக்கும். சில சகோதரர்கள் நல்லாட்சிக்கான அந்த சுயேட்சை குழுவினுடைய சகோதரர் அப்துல் ரஹ்மான், அந்த சகோதரர்கள் தொடர்ச்சியாக மேடுகளிலே நாங்கள் ஊழல் செய்கின்றோம், அதிகார துஷ்பிரயோகம் செய்கின்றோம் என்று தொடர்ச்சியாக சொல்லி வருகிறார்கள். இப்பொழுது கடந்த 2 வருடமாக என்னோடு 100% என்னுடைய முழு வேலை திட்டங்களுக்கும் முழுவதுக்கும் பொறுப்பாக இருந்த பொறியியலாளர் மாகாண சோதரும் சகோதரர் ஷிப்லி அவர்களும் அவர்களோடு இருக்கின்றார். ஆகவே நான் இப்பொழுது எந்த விதமான அதிகாரமும் அல்லாத ஒரு சாதாரண பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்றேன். நீங்கள் வாக்களித்து நீங்கள் கஷ்டப்பட்டு தெரிவு செய்த ஒரு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன ஆட்சியில் இருக்கிறார்கள். இப்பொழுது ஜாத்திக ஹேல உரிமையை நாட்டிலே இடம்பெற்ற ஊழல்கள், லஞ்சம், அதிகார துஷ்பிரயோகம் எல்லாவற்றையும் விசாரிப்பதற்கு ஒரு குழுவை நியமித்திருக்கிறார்கள். டெலிபோன் நம்பர்ஸ் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, முகவரி கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் தயவு செய்து அப்துல் ரஹ்மான் அவர்களிடமும் அவரது குழுவினரிடமும் சகோதரர் முபீன், சகோதரர் மர்சூக், சகோதரர் ஷிப்லி எல்லாரிடத்திலேயும் மிச்சம் கெஞ்சி நான் கேட்கிறது, தயவு செய்து ஏதாவது ஊழல் இருந்தால், அதிகார துஷ்பிரயோகம் இருந்தால், நான் என் தொடர்பில் ஏதாவது இருந்தால் உடனடியாக நீங்க என்ன செய்யுங்க, எழுத்து மூலமா கொடுக்கணும். இன்னும் 96 நாள் இருக்குது, அப்புறம் ஆட்சி மாறலாம், ஆட்சி வரலாம். இந்த உடனடியாக என்ன என்ன ஊழல் இருக்குது, எங்க இருக்குது, எப்படியான ஊழல், எப்படியான அதிகார துஷ்பிரயோகம், யாரை இடமாற்றிக்கிறது, யார் அரசியல் படி வாங்கினது, என்ன நடந்தது என்று மிக தெளிவாக உடனடியாக அவங்க தங்களோட முழு விஷயத்தை எழுதி சம்பந்தப்பட்ட குழு கொடுத்து அதன் மூலம் அவங்க நிரூபிக்க வேண்டுமே தவிர வெறுமனே மேடைகளில் நின்று பொய்யாக சொல்லி மக்கள் மத்தியில பொய்களை தொடர்ந்தும் சொல்றதை விட்டுட்டு மேடைகளில் சொல்றதை விட்டுட்டு தயவு செய்து அவங்க படித்தவங்க விஷயம் தெரிஞ்சவங்க 2 வருடம் என்னுடைய சகோதரர் ஷிப்லி இருந்திருக்க நல்ல விஷயம் தெரிஞ்சால் தயவு செய்து உடனடியா என்னென்ன இருக்குதுன்னு கண்டு என்ன சகோதரர் ஷிப்லிக்கு தெரியாத ஒன்றும் எனக்கிட்ட இல்ல, எது இருந்தாலும் சரிதான், உடனடியாக அந்த தொடர்பில் முழு விஷயத்தை எழுதி உடனடியாக அது தொடர்பில் நீங்க உரிய நடவடிக்கை எடுக்கணும். அதுக்கு என்னென்ன சப்போர்ட் நான் பண்ணணுமோ, ஒத்துழைப்பு தரணுமோ, அத்தனை ஒத்துழைப்புகளை என் சம்பந்தமாக விசாரிக்கப்படுற முழு ஒத்துழை விசாரணைகளுக்கும் முழு ஒத்துழைப்பையும் வழங்கிறதுக்கு நான் ஆயத்தமாக சந்தர்ப்பம் சொல்லி வைக்க விரும்புகிறேன். அடுத்தது நேற்று சகோதரர் சகோதரர் சிபிலி ஃபாரூக் ஒரு செய்தி ஒன்று பார்த்தேன் மாகாண சகோதர பின்னர் என்ன அவர் வேண்டுகோளுக்கு நாங்கள் ஜனாதிபதி மைத்ரிபால சேனட பணிப்புரையின் பேரில் அந்த குர்ஆன் ரவுண்ட் அபவுட்ல காப்பட் வேலை தொடங்கியிருக்கேன் அவர் சொல்லியிருந்தார். நான் அவரு கவலைப்படுறேன், இவ்வளவு ஒரு கீழ்த்தரமான ஒரு மட்டமான ஆளா இருப்பார்னு நான் அவரை நினைக்கல. இப்படிதான் மர்சுக் அகமது லபி சொன்னாரு, முழுமையாக நான் செஞ்ச வேலை அவர வேலை செஞ்சு கடைசியில சம்மேளனத்துக்கு போய் கடைசியில மூக்கட போட்டு போனாரு. இதே போல சகோதரர் முபீனும் சொன்னாரு, இதே போல சொன்னாரு சகோதரர் முபீனும் இப்படித்தான் சொன்னாரு. சகோதரர் அந்த பட்டியலில் சகோதரர் சிபிலியும் போய் சேர்ந்திருக்காருன்னு நான் மிகவும் கவலை அடைகிறேன். உங்களுக்கு தெரியும், கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு முந்தையே அது காப்பட் பண்ற மிஷின் வந்து ஹிஸ்புல்லாஹோல பார்க் பண்ணிருந்தது, அதுல ரெண்டு ட்ரக் மித்த பள்ளிக்கு முன்னால பார்க் பண்ணிருந்தது. மழை காரணமாக உண்மையில நாங்க அஞ்சாம் தேதி என்னுடைய கடைசி கூட்டத்தண்டைக்கு அந்த குர்ஆன் ஸ்கேர் மட்டும் இல்லை, அதுவும் அங்க அல்லாஹ் அந்த இருபத்தஞ்சாக்கு முன்னுக்குள்ள அந்த அல்லாஹ் ரவுண்ட் போட்டு முன்னுக்குள்ள அந்த அந்த மீராபள்ளி வீதிக்கு அந்த துண்டையும் காப்பட் பண்றதுக்கு வேலை கொடுத்து ரெண்டு மாசத்துக்கு முந்தி காப்பட் மிஷின் இல்லாம இருந்து காப்பட் மிஷின் கொண்டு வந்து தேவையான பொருட்கள் கொண்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு மாசம் நீங்க எல்லாருக்கும் தெரியும் இந்த காப்பட் பண்ற மிஷின் எங்க இருந்தது, நேரசபை ஹிஸ்புல்லாஹ் வளவுக்குள்ள பார்க் பண்ணிருந்தது, அது ரெண்டு டிராக்டர் முன்னுக்கு பார்க் பண்ணிருந்தது கடும் மழை. அப்போ நான் அஞ்சாம் தேதி கடைசி கூட்டத்து அன்றைக்கு அந்த காப்பட்டை முடிச்சுதான் அன்றைக்கு இருந்திருந்தது. இருந்தாலும் அவன் சொன்னான் மழைக்குள்ள காப்பட் பண்ணுனா அல்லது பழுதா பேரும் செய்வான் அவசரப்படணும்னு சொல்லிருந்தது. அவை நான் தான் முந்தைய நாள் உடனடியாக இந்த வேலையை தொடங்கணும்னு சொல்லி நேற்று பின்னேரம் எனக்கு ரெண்டு மணிக்கு பீரியட் சொன்னா வேலை துவங்கிட்டேன்னு சொல்றார் கிழக்கு மாகாண பணிப்பாளர் நவரத்னம் தர்மரத்னம் பீதி அபிவிருத்தி அதிகார சபையினுடைய கிழக்கு மாகாண பணிப்பாளர் தர்மரத்னம் நேற்று எனக்கு தொலைபேசி எடுத்து சொல்றார் சார் இன்றைக்கு வேலை தொடங்கிட்டேன் சார் சொல்றார் உடனடியா வேலை நடக்குது சேர்மன் இருந்தது. ஆகவே இது எல்லாம் சும்மா வழக்கமாக நடக்கிற விஷயங்கள் நான் அங்க கொடுத்து இப்ப இன்னும் அமைச்சுக்கு செயலாளர் நியமிக்கவும் இல்லை, அமைச்சரின் நேத்தன வேலை அமைச்சு போகவும் இல்லை, சிபிலி வாரும் ஜனாதிபதிக்கு சொல்லி ஜனாதிபதி பணிப்புரையின் பேர்ல அதுக்கு காப்பட் பண்ணப்படுதாம். இது எப்பனே கொடுத்து காப்பட் பண்ணி கொடுத்து அவரு அவர ஸ்டேட்மெண்ட் அவர் அயராத மீச்சியால துரித மீச்சியால குர்ஆன் ரவுண்ட் போட்டுக்கு காப்பட் பண்ணப்படுது. இது இல்ல இது குர்ஆன் ரவுண்ட் போட்டு பண்ணல, இது ரெண்டு ரவுண்ட் போட்டுக்கும் இதுக்கும் அல்லா ரவுண்ட் போட்டுக்கும் எப்படியாவது போவாங்க ரெண்டு ரவுண்ட் போட்டுக்கும் காப்பட் பண்றதுக்கு முழு காசும் கொடுத்து அதை இப்பவே கொடுத்து வேலை முடிஞ்சு கண்டச்சும் வாரம் கொடுத்து வேலை முடிச்சிருக்கு அவன் ஃபுல்லா காப்பட் பண்ணுவாங்க. ஆகவே இப்படி எல்லாம் போய் கீழ்த்தரமான வேலையில் செய்ய தேவையில்ல என்னடா நான் அதை சொல்லி வைக்கணும் என்றால் அது மட்டும் இல்ல, ஏற்கனவே நான் காத்தாங்குடியில நிறைய வேலைகளுக்கு உதாரணத்துக்கு காத்தாங்குடி ஸ்கூல ரோட்டுகள் எந்தெந்த ரோட்டுகள் எல்லாம் போடப்படணும் என்று நாங்க தீர்மானம் சோதிக்கணும். அந்த ரோட்ல அநேகமான வேலைகள்லாம் இப்ப நாங்க எலெக்ஷன் காலம் வந்து விட்டு போட்டு மழை விட்டது போய் இப்ப விடுபடுதலாம் இப்ப தொடர்ந்து நடந்திருக்கு. அநேகமாக இந்த மாசம் 31ஆம் தேதி கிடையில அநேகமான வேலைகள்ல காத்தாங்குடி நகரசபைக்கு கொடுத்த நிதியில் உள்ள நேரம் முடிக்கும். ஓல்ட் ரோட் இந்த ஊர் வீதி கிட்டத்தட்ட 360 மில்லியன் ரூபா செலவுல அந்த வேலை ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. அது கண்டை குடுபட்டிருக்கு வேலை நடந்துருக்கு. அதை வந்துகிட்டு யாரும் சிபிலி ஃபாரூக்க போற யாரும் வந்து உரிமை கோரண்ட அவசியம் இல்ல. காத்தாங்குடி மீரா பாலிகா வித்யாலயத்துல 4 மாடிகளை கொண்ட 3வது மாடி 4வது மாடி அசம்பிளி ஹாலும் 1500 பிள்ளைகள் இருந்து பாக்குற கீழே 16 வகுப்பறைகளை கொண்ட 4 மாடி கட்டடம் 670 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட போகுது. அதுக்கு ஏற்கனவே டெண்டர் ஹோல் பண்ணப்பட்டு 31ஆம் தேதி ஓட் பண்ணி எல்லாம் முடிஞ்சு அதுக்கு யாரும் வந்து உரிமை கோர வேண்டிய அவசியம் இல்ல. காத்தாங்குடி மத்திய கல்லூரியில ஏற்கனவே ஒரு 3 மாடி கட்டணம் கட்டி முடிஞ்சு 2 மாடி கட்டணம் முடிஞ்சு அந்த கிட்டத்தட்ட 50 லட்சம் ரூபாய் செலவுல சயின்ஸ் பிளாக் திருத்தப்படுது காசு கொடுத்து 20 லட்சம் ரூபாய் கொடுத்து பெட்மிண்டன் கோர்ட் கட்டுப்படுது. அதுக்கெல்லாம் யாரும் உரிமை பெற வேண்டிய அவசியம் இல்ல, அதெல்லாம் கொடுத்த விஷயம். அதே போல அசம்பிளி காத்தாங்குடி மத்திய மாவட்டத்தில் 49 மில்லியன் ஸ்டேஜ் 1 490 லட்சம் ரூபாய் செலவுல ஒரு ஹாஸ்டல் பில்டிங் கட்டி முடிகிற தருவாயில் இருக்கு. அதுக்கும் யாரும் உரிமை கோரண்ட அசல் நாங்க ஏற்கனவே கட்டி முடிச்ச விஷயங்கள். காத்தாங்குடி சென்ற காலேஜுக்கு முன்னால் இருக்கிற டாக்டர் அந்த பீச் ரோட்ல இருக்கிற அந்த அசம்பிளி ஹால் அதை அப்படியே உடைச்சி போட்டு 1450 பிள்ளைகள் ஒரே நேரத்திலிருந்து பார்க்கக்கூடிய மிகவும் அழகான ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவருடைய பிரசிடென்ட் காலேஜில் ராஜகிரி ஜனாதிபதி வித்யாலயத்தில் கட்டின ஒரு அசம்பிளி ஹால் அதே படத்தை எடுத்து அதை இஸ்லாமிக் ஆர்கிடெக்சருக்கு நாங்க செஞ்செடுத்து 490 லட்சம் ரூபாய் செலவில் அந்த பில்டிங் கட்டுறதுக்கு 31ஆம் தேதி டிசம்பர் டெண்டர் ஹோல் பண்ணுமோ இப்ப அந்த டெண்டரும் கொடுத்தாச்சு. அது வேலை தொடங்குவாங்க அந்த கண்ட்ராக்டர் அவர் வேலை தொடங்க போறாரு. அதுக்கு வந்து யாரும் என்ன செய்ய தேவையில்லை. இங்க ஒரு ஜனாதிபதியும் வந்து சொல்ல தெரியவில்லை, அது டெண்டர் கொடுத்தாச்சு, கண்ட்ராக்ட் சைன் பண்ணிருக்குது, அவன் வேலை தொடங்க போறான், அதுக்கு யாரு உரிமை கோர வேண்டிய அவசியம் இல்ல. இப்படி பல வேலைகள் நடந்திருக்குது காத்தாங்குடியில, காத்தாங்குடி ஆத்தங்கர வேலைகள், ஆத்தங்கர அந்த கிரவுண்ட் திருப்புறது, அது காசு கொடுத்திருக்கு. அதே போல இப்படி நாங்க அதே மாதிரி 106 மில்லியன் ரூபாய் செலவு கடைசியா கொடுத்த வேலை கர்பலா ரோட், அதாவது நடுவோடையிலிருந்து கர்பலா வரையும் உள்ள கர்பலா ரோட், ஃபார்ம் ரோட், டெலிகாம் ரோட், மஞ்சந்தூர்வா ஹிஸ்புல்லா வீதி, சென்ட்ரல் ரோட், இந்த 5 வீதிகளை செய்யறதுக்கு 106 மில்லியன் ரூபா மகனெகும ஆர்டிஏ காசு கொடுத்து, மகனெகும திணைக்களத்தில் கல்முனையைச் சேர்ந்த உஷா கரீம் ஹாஜியார், அதுக்கு பார்ட்னரும் எங்கட பொறியாளர் சிபிலி ஃபாரூக் தான், அவர் தான் இயக்கிற அந்த கம்பெனி வேலை. நம்ம ஊர்ல உங்களுக்கு தெரியும், நம்ம ஊர்ல பல ரோட்டுகள் அந்த கம்பெனி வேலை செஞ்சிருக்கும். கம்பெனி தாருசலாம் வீதி, ராசாலிம் வீதி, அபுபக்கர் சித்திக் ரோட், இப்படி நிறைய ரோட்டுகளை செஞ்சு அதே குரூப், அந்த குரூப் தான் அவங்க தான் இப்ப கண்ட்ராக்ட் எடுத்துக்கிறது. 1.5 மாசத்துக்கு மேல இன்னும் வேலை தொடங்க இல்ல, அவசரமா வேலை தொடங்கணும். நான் சந்தர்ப்பத்தில் சகோதரர் சிபிலி ஃபார்வர்டு கேட்கேன், அதையெல்லாம் கண்ட்ராக்ட் சைன் பண்ணி உடனடியாக வேலை தொடங்கணும். தயவு செய்து உங்களோட தொடர்பான கம்பெனி அது கல்முனை உஷா கரீம் ஹாஜியா, அவரும் நினைக்கிறேன் அவரும் பார்ட்னர் தான், நான் கேள்விப்பட உண்மையா தெரியாது எனக்கு, அவரோட கம்பெனி அவருக்கு நான் வேண்டும் கூட அந்த வேலை செய்யுங்க. இதுக்கெல்லாம் வந்து நீங்க உரிமை கோர வேண்டிய அவசியம், இதெல்லாம் நாங்க ஏற்கனவே காசு கொடுத்து எக்ரிமெண்ட் சைன் பண்ண விஷயங்கள், இதுக்கெல்லாம் வந்து யாரும் உரிமை வேண்டிய அவசியம் இல்ல. அது மட்டும் இல்ல, காத்தாங்குடி சுவரை சிஸ்டம் கிட்டத்தட்ட ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சே அதுக்கான உடன்படிக்கை செஞ்சு, சைனா ஹுனான் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி இந்த கம்பெனி கண்ட்ராக்ட் கொடுத்திருக்குது, எக்ரிமெண்ட் சைன் பண்ணிக்குது. இவ்வளவு எக்ரிமெண்ட் நாங்களுக்கு வேண்டாம் தரக்கூடியதா இருக்கும். இலங்கை கவர்மெண்ட்டும் சைனா அரசாங்கமும் கண்ட்ராக்ட் சைன் பண்ணி சைனா ஹுனான் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்கு அந்த சுவரை சிஸ்டம் கொடுத்திருக்கு. அதை வந்து யாரும் என்ன செய்ய தேவையில்லை, நாங்க செஞ்ச மட்டும் உரிமை கொண்டாட தேவையில்லை. அது மட்டுமில்ல, நான் இப்ப தருவேன் நான் உங்களுக்கு மீடியாவுக்கு, என்னுடைய அமைச்சு, நான் பழைய அமைச்சு பொருளாதார அபிவிருத்தி அமைச்சராக இருக்கும் போது 7 மாவட்டத்தில் இலங்கையில 7 மாவட்டம் தெரிஞ்சு 7 மாவட்டத்தில் 3 ஆண்டுகளுக்கு ஒரு வேலை திட்டம் தயாரிச்சாங்க, அதாவது ஐரோப்பிய யூனியனுடைய சப்போர்ட்டோடு, உலக வங்கிய சப்போர்ட்டோடு, எங்களுக்கு லோக்கல் இலங்கை அரசாங்கம் சேர்ந்து 7 மாவட்டத்தில் அபிவிருத்தி திட்டங்களை மேற்கொள்ற 3 ஆண்டுக்கு ஒரு வேலை செய்யறது. அது ஸ்டார்ட் பண்ணது இந்த ஜனவரியிலிருந்து, உண்மையிலே அது போன செப்டம்பர்ல இருந்து ஸ்டார்ட், ஜனவரி தான் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட். அதுக்கு மட்டக்களவு மாவட்டம் ஒரு மாவட்டம், நான் எங்கட அமைச்சர் முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்சோட பேசி மட்டக்களை பச்சுனா அந்த வேலை திட்டத்தில் நம்ம காத்தாங்குடிச்ச எக்கச்சக்கமான வேலை திட்டம் இருக்கு. இதுக்கு இலங்கை அரசு, நான் மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவர், இதுக்கு அங்கீகாரம் கொடுத்து காத்தாங்குடி பாலியமனே மஞ்சந்தூர்வா எல்லாம் எல்லா ஊர்களும் இருக்குது, காத்தாங்குடிக்குது பாலியமனை, நான் கழிக்கிற காத்தான் எல்லா ஊரே செய்தான், காத்தாங்குடி காங்கனோட பாலியமனை இந்த பிரதேசங்கள் மட்டக்களப்பு, நான் மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவருக்கு அங்கீகாரம் கொடுத்து, நான் தான் மூல அங்கீகாரம் கொடுத்த இந்த 5 மாவட்டத்தில் கொடுத்து உடன்படிக்கையெல்லாம் கைச்சாத்திரப்பட்டு எங்கட அமைச்சும் யூரோப்பியன் யூனியனும் உடன்படிக்கையெல்லாம் செஞ்சு இப்ப இது அநேகமானதுக்கு டெண்டரும் கால் பண்ணி அநேகமான வேலைகள் இப்ப உதாரணத்துக்கு காத்தாங்குடி எம்ஓஎச்எஃப் கட்டுறது, நாங்க திட்டமிட்டோம் இஞ்சால் அடிக்கிற சிபி வளவுக்குள்ள செய்யறது, சிபி வளவு கொதிக்கிற வளவுக்குள்ள எம்ஓஎச்எஃப் கட்டுறது, அந்த வளவுல புற கட்டுறது. அப்ப அதனால உடைச்சு போட்டு காட்டினா அந்த எம்ஓஎச்எஃப் பங்கன் பண்றதுக்கு 18 மாதத்துக்கு இடம் இல்ல. இது எம்ஓஎச்எஃப் உதாரணத்துக்கு சொல்ற ஒரு விஷயம், எம்ஓஎச் ஆபீஸ் உடைச்சால் எம்ஓஎச் ஆபீஸ் பங்கன் பண்றதுக்கு அவ்வளவு பெரிய இடம் இல்ல. ஆக அப்படி இருக்கத்தக்கதா இஞ்சால் உள்ள வளர என்ன செய்யறது, ஃபுல்லா எம்ஓஎச் ஆபீஸ் கட்டுறது, அது காசு ஒதுக்கி இருக்குதுல்ல, டெண்டர் அவுட் பண்ணியாச்சு. இப்படி நிறைய பாடசாலைகள், பல பாடசாலைகள், காணுகள், மீனவர்களுக்கான பெரிய அந்த ஒரு ஹாபர் அல்ல, அந்த போட் கட்டுற ஜெட்டி, தோணி வைக்கிறதுக்குரிய இடம், மீன் விற்கிற சந்தை, நிறைய மீனவர்களுக்கான வேலை திட்டங்கள், ஆத்த நிரப்புறது, அந்த கிரவுண்ட் செய்யறது, ரோட்டுகள் என்று 3 வருஷத்துக்கு இந்த ஜனவரியிலிருந்து 3 வருஷத்துக்கு இதுக்கு காசு ஒதுக்கீடு செய்யப்பட்டு உடன்படிக்கையும் செஞ்சாச்சு. இந்த நான் ப்ரொபோசலே இப்ப மீடியாவுக்கு தரப்போறேன். இதுல வந்து யாரும் என்ன செய்யறது, இனிமேல் வந்து இது நான் செஞ்சேன், நான் தான் இந்த தங்கமடம் கட்டுறேன், நான் தான் போட் யார்டு கட்டுறேன், நான் தான் தோணி யார்டு, நான் இது 5 மாவட்டத்திலே ஆக முதல் அங்கீகாரம் கொடுத்தது நான் தான். நான் 2 அங்கீகாரம், ஒன்று பிரதி அமைச்சர் பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சர், மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவர், அமைச்சிலேயும் நான் தான் இதுக்கு பொறுப்பான அமைச்சர். எங்களுடைய நான் இருந்த பழைய அமைச்சிலேயும் இந்த திட்டத்துக்கு பொறுப்பாக இருந்தது நான், என்னோட அந்த ஃபாரின் ஃபண்ட் வந்தது. அதே மாதிரி நான் மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவர், 2 அங்கீகாரம் கொடுத்து உடன்படிக்கை இலங்கை அரசாங்கமும் யூரோப்பியன் அரசாங்கமும் உடன்படிக்கை செஞ்சு ஏற்கனவே ஓடும் பண்ணி அதுக்குன்றதெல்லாம். ஆகவே இந்த இதுல ரெண்டு மூணு கோப்பி நான் இப்ப மீடியாவில் தரப்போறேன், இதை நீங்க வச்சுக்கீங்க. இதுலயும் யாரும் என்ன செய்ய வந்து ஊருக்குள்ள நாங்க செஞ்சு சொல்ல தேவையில்லை. இது 3 வருஷத்துக்கு நடக்கும் இண்டையில இருந்து. ஆனா எல்லாம் இன்னொரு 95 நாளைக்கு உள்ள விஷயம். இருந்தாலும் இதை யாரும் வந்து நாங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இதெல்லாம் செஞ்சிருக்கோம், இதுக்கு அப்பாலே கொண்டு வாங்க. நான் சந்தோஷப்படுறேன். ஏன்னா ரோட்டுகள் கிடக்கு, மிச்சம் மோசமா கிடக்கு, ரோட்டு கிடக்குது. மொய்தீன் பள்ளி வீதி நாம இன்னும் காசு நடவடிக்கல. இப்படி நிறைய வீதிகள் இருக்குது. நீங்க வாங்க, ஜனாதிபதி போங்க, காசு எடுத்து வாங்க, காப்பட் பண்ணுங்க, அல்லது கான்கிரீட் பண்ணுங்க. நான் சந்தோஷமா என்னுடைய தேவண்டா முழு ஆதரவையும் தருவேன். அதை விட்டு போட்டு நாங்க செய்கிற வேலைகளுக்கு என்னென்றால், சகோதரர் சிபிலி ஃபாருக்கு இவ்வளவு மட்ட மாதிரி பாருன்னு நான் யோசிக்கல. அவர் நல்ல பிள்ளை, படிச்சாள் நடிச்சு, இவ்வளவு ஒரு படிச்ச ஒரு ஆள், கேவலம் எப்பே உள்ள காப்பட் பண்ற ஒரு துண்டு. அவருக்கு தெரியும் எப்ப நாம காசு கொடுத்தோம் தெரியும், அவருக்கே தெரியும் எல்லாம் செஞ்சது, அவருக்கே தெரியும் மிஷின் வந்து கிடக்கிறது, ஊர் முழுவதும் தெரியும் காப்பட் மிஷின் வந்து கிடக்கிறது. 1 மாசமா இதுக்கு காப்பட் பண்றதுக்கு நான் சொல்லி ஜனாதிபதி சொல்லி காப்பட் பண்றேன்னு சொன்னால், இது ஒரு ஒரு படிச்ச ஒரு நல்ல கௌரவமான ஒரு ஆளுக்கு நல்ல விஷயம் அல்ல. ஆகவே இப்படியான விஷயங்கள் இல்லாம எல்லாருமே கௌரவமான அரசியல் செய்யணும். நீங்க எல்லாம் முன்னேறி வரணும், நான் சந்தோஷப்படுறேன். அதுல எந்த விதமான கவலையும் இல்ல. கௌரவமான அரசியல் இந்த ஊர்ல செய்யறதுக்கு முன் வரணும் நான் சொல்லி வைக்க விரும்புறேன். அத்தோட அவங்க நாங்க இந்த தேர்தல் முடிஞ்ச உடனே எங்களுடைய கட் அவுட்களை உடைச்சாங்க. உதாரணத்துக்கு நாங்க வழக்கமாக அந்த சந்திகள்ல அது இலெக்ஷன் கட் அவுட், இலெக்ஷனுக்காக இந்த விளம்பரம் செய்யற நாம செய்யலது மீலாத் அது விஷயங்களுக்காக, படம் ஈத் முபாரக் போன்ற விஷயங்களுக்கு நாம தெரிவிக்கிறதுக்காக மூணு இருந்துச்சு. அந்த 3 கட் அவுட்டையும் உடைச்சாங்க. அடுத்தது அரசாங்க சொத்து, ஒவ்வொரு போட்டையும் போற நேரம், ஒவ்வொரு போட்டுக்கு ரோட்டை போற நேரம், ரோட்டுக்கு எவ்வளவு செலவழிச்சு போட் போறது, அந்த போர்டை எல்லாம் உடைச்சிருக்காங்க, எல்லாத்தையும் உடைச்சிருக்காங்க. நான் ஒரு காலத்துல இப்படியான யாருக்கு அரசியல் படி வாங்கினதோ, யாரை நாங்க உடைச்சது, இப்படி ஒரு கீழ்த்தரமான வேலை செய்யல. ஆகவே இது முழுது அரசு சொத்துக்கள், கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி, அவ்வளவும் அரசாங்கம் செலவழிச்சு போட்ட போட்டு அது தொடர்பில் நகரசபை போலீஸில் முறைப்பாடு செஞ்சிருக்கி அவங்களுக்கு எதிராக வீடியோ இருக்கார உழைச்சண்டு அவங்களுக்கு எதிராக முழுமையான சட்ட நடவடிக்கை எடுக்க இருக்கிறாங்க. அவங்களுக்கு உரிய தண்டனை நாங்கள் பெற்றுக் கொடுப்போம். யார் யார் சம்பந்தப்பட்டாங்களோ அவங்களுக்கு எதாவது சட்ட நடவடிக்கை எடுக்கிறதுக்கு எல்லா நடவடிக்கைகளையும் நாங்கள் மேற்கொண்டிருக்கோம். அடுத்தது என சகோதரர் சிபிலி ஃபாரூக் பள்ளிவாசல்ல பேசியிருந்தாரு, அவர் பேசியிருந்தாரு, மத்தாக்களும் பேசியிருந்தாங்க, அப்துல்லா பேசியிருந்தாங்க. 4000க்கு குறைவான வாக்குகள் தான் காத்தாங்குடியில பெற்றாண்டு. ஒரு வெள்ளிக்கிழமை ஜும்மாவு பிறகு சுன்ன தொழுது விட்டு ஒலுவோட மெம்பர் அடிய நண்டு மிக மோசமான எந்த ஆதாரமும் இல்லாத பொய்யண்ட சொல்லியிருக்கேன். இந்த காத்தாங்குடியில 4000க்கு குறைவான வாக்குகள் தான் அந்த மண்ணில் விழுந்துண்டு, படு மோசமான ஒரு பொய்ய அவர் சொல்லியிருக்கார். அல்லாஹ் பாதுகாக்கட்டும். மெம்பர் அடைய நின்று ஒரு பொய்யை சொன்னதுக்கு அல்லாஹ் தலை பாதுகாக்கணும். மக்கள் மத்தியில பொய்களை சொல்லக்கூடாது, உண்மையோட ஹக்குகளை சொல்லப்படணும். அவ்வளவு அவர் ஒரு நல்ல ஒரு இஸ்லாமிய நெறிமுறைகளை பின்பற்றணும். ஆகவே அல்லாஹ் தலா மிக மோசமான பொய்யை சொல்லிக்கார். மிக விரைவில் நான் கடந்த ஒரு 2 தேர்தல் முடிஞ்சவுடன் அவசரமாக எங்களுடைய முன்னாள் ஜனாதிபதி சந்திக்க போக வேண்டியிருந்தது, அவரோடு நான் இருக்க வேண்டியிருந்தது. அதுக்கு பிறகு அரசியல் நிலப்பாடு சம்பந்தமான தீர்மானம் எடுக்க வேண்டியது. நான் கடந்த 2-3 நாட்களாக முழு நாளும் இந்த அரசியல் நிலப்பாடு மாற்றங்கள் சூழ்நிலைகளில் நான் ஈடுபட்டதால இன்ஷாதான் இன்னும் சில நாட்களில் நாங்கள் தேர்தல் திணைக்களத்தில் உத்தியோகபூர்வமான அந்த தரவுகளை பெற்று உத்தியோகபூர்வமாக எல்லாம் போட்டு உத்தியோகபூர்வமாக நாங்கள் இன்ஷாலா மக்களுக்கு தெரிவிப்போம். எங்களுக்கு எவ்வளவு வாக்கு விழுந்துண்டு, எங்களுக்கு 4000 இல்ல, 3000 இல்ல, 2000 இல்ல, 1000 விழுந்தாலும் அது சந்தோஷம் ஏற்றுக்கொள்றதுக்கு அது எந்த குறையும் கிடையாது. ஜனநாயக நாட்டில் ஜனநாயக தேர்தலில் ஜனநாயக மக்கள் வாக்களிக்கிறது நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். இது ஜனத தேர்தலில் கூட விழுந்ததுக்காக எங்கள் ஆதரவு குறைஞ்சு அப்படி ஒன்று இல்லை. இது ஜனாதிபதியில் எப்பவும் அப்படித்தான். போன ஜனாதிபதி தேர்தலில் எங்களுக்கு 13000 விழுந்துச்சு, பார்லிமெண்ட் வந்தா 20000 விழுந்துச்சு. ஆகவே ஜனாதிபதி தேர்தல் அது என்னுடைய எங்களை வச்சு பாக்குற தேர்தல், அது வேற நாட்டில் இருந்த உணர்வுகளை. ஆனால் 4000 விழுந்தண்டு மிக மோசமான படு பொய் சொல்லுங்க. ஆகவே அது தொடர்பு நாங்க இன்ஷா அல்லாஹ் மிக விரைவில் நாங்க அவங்கள சொல்லுவோம். அதே நேரம் சகோதரர் முபீன் அங்க சொல்லியிருக்கார், நாங்க சாராயம் கொடுத்து போலீசாருக்கு காசு கொடுத்து இந்த தேர்தல் செஞ்சமண்டு அல்லாஹ் பாதுகாக்கணும், அல்லாஹு தாலா எல்லாரும் பாவங்களையும் மன்னிக்கணும். நாம வாழ்க்கையில் என்றைக்குமே யாருக்கும் அப்படியான கலாச்சாரங்கள் எல்லாம் இருந்தது. 77ஆம் ஆண்டுக்கு முதல் நான் 77ஆம் ஆண்டு 89ஆம் ஆண்டு பார்லிமெண்ட்டுக்கு வந்திருந்ததுலேருந்து இதுவரையில ஒரு சின்ன நபரை கூட இந்த மண்ணில் நான் அரசியல் பழி வாங்கினது கிடையாது, எந்த ஒரு அநியாயத்தில் ஈடுபட்டது கிடையாது. யாருக்கு நான் வார நேரம் எல்லா கலா 77 எலெக்ஷன்ல சாராய கலாச்சாரம் அந்த ஊர்ல இருந்தது, உடைக்கிற கலாச்சாரம் இருந்தது, பிரதேச கலாச்சாரம் இருந்தது, குறிச்சி கலாச்சாரம் எல்லாம் இருந்தது, எல்லாத்தையும் உடைச்சறி தான் வந்தாள் நான். ஆகவே இந்த இந்த நிமிடம் வரங்காலும் அல்லாஹ் பாதுகாக்கொண்டும் யாருக்கு ஒரு சாராயமோ சம்பந்தமோ அல்லது போலீசாருக்கு நாம் ஒரு சதத்தை கூட யாரும் கொடுத்தது கிடையாது, அப்படி கொடுக்க இந்த தேவையும் எங்களுக்கு கிடையாது. ஆகவே அதுவும் அப்படியான மிக மோசமான பொய்களை பள்ளிவாசல்ல இருந்தது, அது நான் சின்ன கேள்விப்பட்டேன். ஆகவே தயவு செய்திப்படியான பொய்களை சொல்லி மக்களை மக்கள் மத்தியில தவறான விஷயங்களை சொல்றத தயந்து கொள்வோம் நான் சந்தர்ப்பத்தில் நான் சொல்லி வைக்க விரும்புகிறேன். ஆகவே எங்களுடைய அழைப்பை ஏற்று வந்த எல்லா ஊடகையாளருக்கும் உங்களுக்கும் தேர்தல் காலங்களில் எங்களுக்கு நிறைய கூட சப்போர்ட் பண்ணீங்க, ஒத்துழைப்பு தந்தீங்க, அதுக்காக எங்களுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொண்டு உங்களோட ஏதாவது குவெஸ்டன் இருந்தால் அதுக்கு நம்ம ஆன்சர்
மட்டக்களப்பு
தரேன் வச்சுக்கொள்ளுங்க.